கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை நம்முடைய சியோன் இன்டர்நேஷனல் செமினரியின் மூலமாக வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாடங்களை கேட்கும்போது நாங்கள் அனுப்பும் குறிப்புகளையும் சேர்த்து வைத்து கவனியுங்கள். அப்படியே நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் போதும், தனியாக படிக்க வேண்டியதில்லை. இது ஒரு மாபெரும் உன்னத அனுபவமாக இருக்க போகிறது. இன்றைய பாடத்தை உங்களுக்கு தேவ கிருபையோடு போதிக்கிறவர் பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் ஜோஷ்வா அவர்கள்.
கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இறையியல் கல்லூரியில் இறையியல் பாடத்தில் முதல் பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாம் இறையியலை இரண்டு பகுதிகளாக சிந்திக்க திட்டமிட்டிருக்கிறோம். அது இரண்டு சப்ஜெக்டாக நாம் வைத்திருக்கிறோம். அதில் இந்த முதல் பருவ தேர்வுக்கென இறையியல் முதலாம் பகுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இறையியல் அவசியம்தானா என்று நம்முடைய CSBS அந்த படிப்பிலே படித்திருக்கிறோம். அது மிகவும் அவசியம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனபடியால் தான் நீங்கள் இந்த நம்முடைய ஆன்லைன் பைபிள் காலேஜிலே சேர்ந்திருக்கிறீர்கள். நாம் தேவனை பற்றிய சரியான சிந்தனை கொண்டிருப்பதற்கு சரியான வகையில் இறையியலை நாம் கற்றுக்கொள்வது அவசியமாகும். இன்றைய காலகட்டத்திலே அநேக முறையற்ற இறையியல் கல்லூரிகள் வாட்ஸ்அப்பிலும் வருகிறது, யூடியூப்பில் வருகிறது, சபை எங்கிலும் வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்போ ஒரு முறையற்ற தவறான இறையியலை ஒரு விசுவாசி கற்றுக்கொள்ளும் போது, அதை கற்று தேரும்போது தேவனை பற்றி தவறான ஒரு சிந்தனைக்குத்தான் அவன் நடத்தப்படுவான். ஆகவே ஒரு சரியான இறையியலை, நல்லதொரு இறையியலை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்பொழுதுதான் தேவனை பற்றிய சரியான சிந்தனையை, சரியான கருத்தை நீங்களும் நானும் உடையவர்களாக இருக்க முடியும். நாம் படிக்க இருக்கின்ற இந்த சிஸ்டமேட்டிக் தியாலஜி, முறைப்படுத்தப்பட்ட இல்லாவிட்டால் வகுக்கப்பட்ட இறையியல் என்று சொல்லப்படுகிற இந்த இறையியலில் நாம் அவ்விதமாக சரியானதொரு இறையியலைத்தான் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை டேவிட் எஸ் கிளார்க் என்ற ஒரு தெய்வ மனிதர் கூறும்போது இவ்விதமாய் சொல்கிறார், ஒரு மனிதன் தனது இருதயத்தில் எவ்வாறு சிந்திக்கிறானோ அவ்வாறே இருக்கிறான். ஒரு மனிதனுடைய வாழ்வு அனைத்தும் அவன் சிந்திக்கிறதை நோக்கி திசை திரும்பும். அதிலும் சிறப்பாக தேவனை பற்றியுள்ள சிந்தனையை நோக்கியே அனைத்தும் திசை திரும்பும் என்று அவர் கூறுகிறார். அதாவது நாம் எப்படி சிந்திக்கிறோமோ அப்படி தான் நாம் இருக்கிறோம். விக்கிரகங்களை தொழுது கொள்ளுகிறவர்கள் அதை போலவே இருக்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் வாசித்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய இருதயம் எவ்விதமாய் சிந்திக்கிறதோ அப்படித்தான் நாமும் இருக்கிறோம். அப்போ இருதயத்தில் நீங்கள் இறைவனை பற்றி, அதாவது நம்முடைய தேவனை பற்றி சரியான சிந்தனை கொண்டிருப்பீர்களானால் உங்களுடைய சிந்தனை சரியாக இருக்கும். நீங்களும் சரியானதொரு ஆவிக்குரிய வாழ்வை நடத்த முடியும். அப்போ நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதை நோக்கி தான் நம்முடைய வாழ்வு திரும்பும். ஒருவேளை நீங்கள் கிரிக்கெட் அதே உங்களுடைய வாழ்வின் சிந்தனையாக இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்போ உங்கள் வாழ்வின் அனைத்து நடவடிக்கைகளும் அதை நோக்கியே திரும்பும். அப்போ உங்கள் இருதயத்தில் எதை சிந்திக்கிறீர்களோ அதை போலவே உங்களுடைய வாழ்வு அமைகிறது. இறையியல் பயில வந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் நல்லதொரு இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். தேவனை பற்றி சரியான சிந்தனை பெறப்போகிறீர்கள். ஆகவே உங்கள் வாழ்வும் சரியான வாழ்வாக, நேர்த்தியான பங்கு பெற்ற நேர்த்தியான வாழ்வை நடத்துகிற இடத்தில் நீங்கள் இனி அதிகமாக இருக்கப் போகிறீர்கள். தியாலஜி என்பதற்கு தியோஸ் பிளஸ் லோகோஸ் என்று நாம் பிரிக்க முடியும். தியோஸ் என்பதற்கு காட், லோகோஸ் என்பதற்கு வேர்ட், வார்த்தை. அதாவது இறையியல் அப்படிங்கிறத இறைவன் பிளஸ் இயல் என்று பிரிக்கலாம். அப்ப இறைவனை பற்றிய வார்த்தை, இறைவனை பற்றிய உபதேசம் என்று நாம் இதை சொல்ல முடியும். இறையியல் என்றால் அதுதான் அர்த்தம். இறைவனுடைய இயல்பை படிக்கிற ஒரு படிப்பு, சயின்ஸ் அபவுட் காட் அப்படியும் சொல்வாங்க. இறைவனை பற்றிய, தேவனை பற்றிய ஒரு அறிவியல் என்றும் நாம் கூற முடியும். ஆக இறையியல் என்றால் கடவுளை பற்றிய உபதேசம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி தோன்றலாம். இறைவனை பற்றிய இயல்பு, இறைவனை பற்றிய உபதேசம் என்றெல்லாம் நீங்கள் பிரித்து சொல்கிறீங்க பிரதர், ரொம்ப சந்தோஷம். நான் இறைவனை அறிந்து கொள்ள முடியுமா? மனிதர்கள் தேவனை அறிந்து கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வி இங்கே உங்களுக்கு எழும்பக்கூடும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் சமுதாயத்தில் உள்ள கேள்வி, மிகப்பெரிய கேள்வி இதுதான். ஒரு கூட்டத்தார் தேவனை அறிய முடியும் என்று சொல்கிறார்கள், ஒரு கூட்டத்தார் தேவனை அறிய முடியாது என்று சொல்கிறார்கள், ஒரு கூட்டத்தார் இறைவன் இல்லை, இன்னொரு கூட்டத்தார் இறைவன் முன்பு உலகத்தை படைத்து அப்படியே விட்டுவிட்டார், இப்பொழுது அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை, இப்படி பல கருத்துகள் மக்கள் மத்தியில் இன்று இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். தேவன்னு ஒருத்தர் இருந்தா இவ்வளவு கொலை கொள்ள நடக்குமா? ஏழைகள் இருப்பாங்களா? இப்படி பசி, பட்டினி, வேதனை, பஞ்சம், இயற்கை சீற்றங்கள் எல்லாம் இருக்க முடியுமா என்று அநேகர் கேட்கிற கேள்விகள் உங்கள் வாழ்விலும் உங்கள் உள்ளத்திலும் துணித்திருக்கலாம். நம்ம சற்று அதை சிந்திக்க இருக்கிறோம் பிரியமானவர்களே. இறைவனை நாம் அறிந்து கொள்ள முடியுமா? இறைவனை அறிந்து கொள்ள முடியும் என்று உலக அளவில் எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு கூட்டம் நம்புது இறைவனை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னும் ஒரு கூட்டம் ஜனம் சொல்கிறாங்க, இறைவனை தேவனை அறிந்து கொள்வது அர்த்தமற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர்னு சொல்வதை விட ஒரு பெருங்கூட்டம் சொல்கிறது, இறைவனை அறிந்து கொள்வது அவசியமற்றது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இறைவன் அறியப்பட முடியாதவராயிருக்கிறார், ஆகவே இறைவனை அறிந்து கொள்வது என்பது அர்த்தமற்ற செயல் என்று இந்த கூட்டத்தார் கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட கொள்கை உடைய ஜனங்களை நாம் அறியுணாமை கொள்கையை பின்பற்றுகிறவர்கள் என்று அழைக்கிறோம். அப்போ அறியுணாமை கொள்கை அப்படிங்கிறத நம்ம சற்று சிந்திக்கணும். இவங்க இறைவனை அறிந்து கொள்வது அர்த்தமற்றது, ஏன்னா அவர் இல்லை, இறைவன்னு என்று ஒருவர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் அறிய முடியாது. அவங்க கருத்து என்னென்னா, அறியப்பட முடியாதவராக இறைவன் இருக்கிறாரு, ஆகவே தேவனை தேடுவது, அறிவது என்பதெல்லாம் அர்த்தமற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு கூட்டத்தார் சொல்கிறாங்க, இறைவன் என்ற ஒருவர் இருப்பதாக எண்ணி அவரை அறிய முற்படுவது அவசியமற்றது என்று மற்றொரு சாரார் சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இறைவன்னு ஒருவர் இருக்கிறதா ஏயா கற்பனையாக பண்ணுறீங்க, அவர் இல்லவே இல்லையே, அப்படி இல்லாத ஒருவரை நீங்கள் தேடி அலைவது, அதற்காய் செயல்படுவது அவசியமற்றது அப்படின்னு சொல்லி இவங்க கூறுகிறாங்க. அப்போ இதை அறிவிலி கொள்கையை பின்பற்றுகிறவர்கள் என்று இந்த கூட்ட ஜனத்தை நம்ம அழைக்க முடியும். வேதத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 14:1 இறைவன் இல்லை என்று அறிவற்றவர்கள் சொல்வார்கள் என்று வாசிக்கின்றோம். அதாவது மதிகேடன் தான் தேவன் இல்லைன்னு சொல்லுவான். அப்போ இதை கொஞ்சம் மாற்றி நம்ம எடுக்கலாம். யாரெல்லாம் இறைவன் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவர்களெல்லாம் மதிகேடர்கள், மூடர்கள் என்று நாம் சொல்லலாம். அப்போ அவங்க இறைவனை பற்றி எப்படி கருத்து உடையவர்களாக இருக்கிறாங்களோ அந்த கருத்து அவங்க வாழ்க்கையே பாதிக்குது பாருங்கள். இறைவன் இல்லைன்னு சொல்லிட்டா அவங்களுடைய கேரக்டர் பாதிக்கப்படுது, அவங்க மதிகேடர்கள் என்ற இடத்துக்கு வருகிறாங்க, மூடர்கள், முட்டாள் என்று வேதம் அழைக்கிறது. அதே போல தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த அறிவிலி கொள்கை, இப்படிப்பட்ட அறியுணாமை கொள்கை, இந்த ரெண்டு கொள்கையும் பின்பற்றுகிற ஜனங்களை பார்க்கும்போது இவங்க இறைவனை மறுதளிக்கும் கொள்கை உடையவர்கள் என்று அழைப்பதில் எந்த தவறும் இல்லை. இந்த ஜனங்கள் தேவன் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இவர்களை நாம் பொதுவாக சொல்லுவோம் நாத்திகர்கள் என்று நாம் அழைக்கிறோம். ஒரு கூட்டத்தர நம்ம பார்க்குறோம் நாத்திகர்கள். அடுத்த தலைப்பு நம்ம பார்க்க இருக்கிறோம் அறியோணாமை கொள்கை. அறியோணாமை கொள்கை என்ன சொல்லுது? 1வது காரியம், மனிதனுடைய அறிவு குறுகியது, அது வரையறைக்கு உட்பட்டது. அதாவது நம்முடைய அறிவு, மனிதனுடைய அறிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டர், அதை தாண்டியதால் சிந்திக்க முடியாது. 2வது பாயிண்ட்டு, இயற்கைக்கு அப்பால் எல்லை கடந்து காணப்படுகிற காரியங்களை மனிதனால் அறிந்து கொள்ள முடியாது. தேவன்னு நீங்க சொல்றீங்க, அந்த தேவன் இல்லட்ட இறைவன் அப்படிங்கிறவர் இயற்கைக்கு அப்பால் எல்லை கடந்து இருக்கிறவர் அல்லவா? அவரை எப்படிங்க ஒரு சாதாரண மனிதனால் இந்த எல்லைக்கு வரையறைக்கு உட்பட்ட இந்த அறிவை கொண்டு காண முடியும், அறிந்து கொள்ள முடியாது என்று இந்த அறியோனாமை கொள்கை நம்புகிறது. அப்போ இந்த ரெண்டு காரியம் தான் அதுக்கு அடிப்படையானது. இதை குறித்து ஒரு வேத வல்லுநர் இவ்விதமாக கூறுகிறார், கடவுளை முற்றிலும் துல்லியமாக அறியப்படக்கூடாதவர் என்று அறியோனாமை கொள்கையை போதிக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். நாம் அதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனெனில் கடவுளே வந்து தம்மை வெளிப்படுத்தினாதான் மனிதன் அறிந்து கொள்ள முடியும். கடவுள் கடவுளே, மனிதன் மனிதனே அப்படின்னு சொல்லி இந்த வேத வல்லுநர் கூறுகிறார். அதாவது கடவுள் கடவுளாக தான் இருக்கிறார் யா, மனிதன் அவனுக்கு ஒரு லிமிட் இருக்கு. மனிதன் மனிதன் போல தான் இருக்க முடியாம அந்த எல்லையை தாண்ட முடியாது. ஸோ கடவுள் கடவுளே, மனிதன் மனிதனே. ஆக கடவுளை நாம் முற்றிலும் கடவுளாகவே தான் அறிந்து கொள்ள முடியும். மனிதனாக நம்ம இருக்க மட்டும் நம்முடைய எல்லையை தாண்டி, இந்த வரையறையை தாண்டி நாம் தேவனை அறிய முடியாது. அப்போ மனித லெவலில் இருக்கும்போது, மனிதனாக இருக்கிற அந்த லிமிட்ல இருக்கும் பொழுது அவன் அந்த வரையறைக்கு உட்பட்டு தான் அவன் தேவனை ஓரளவு அறிய முடியும். அப்போ நிறைய தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால், தேவனை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா, அதிகமாக அறியணும்னா, தேவனே என்ன செய்யணும், தன்னை வெளிப்படுத்தணும். மனிதனுடைய எல்லை வரையறையை தாண்டி உள்ள வந்து தம்மை வெளிப்படுத்தினால் ஒழிய நம்மால் தேவனை அறிந்து கொள்ள முடியாது என்று இந்த வேத வல்லுநர் கூறுகிறார். இவர் சொல்றது சரிதான் இல்லையா? இயேசு கிறிஸ்து அப்படித்தான் நம்மை வெளிப்படுத்தினார். மனித எல்லையை தாண்டி மனிதனுக்குள்ள வந்து மனிதனாக வெளிப்பட்டு தம்மை அவர் வெளிப்படுத்தினபடினால்தான் நம்ம பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய தேவனையும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் இப்ப நம்புகிறோமே, இந்த சமய நம்பிக்கையில அறியோனாமை கொள்கைக்கு இடம் இருக்குது. அதாவது நாம் பொதுவாக மனிதர்கள் நம்புகிற இந்த மத நம்பிக்கையில் அறியோனாமை கொள்கைக்கு ஒரு இடம் இருக்கத்தான் செய்கிறது. அது என்ன அப்படின்னா, மனித அறிவு ஒரு எல்லையை தாண்டி செல்ல இயலாதது. மனித அறிவுக்கு ஒரு எல்லை இருக்குது. ஆகவே கடவுளை பற்றிய கேள்விகளுக்கு விடை கொடுப்பது சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லி அறியோனாமை கொள்கை சொல்கிறாங்கல்ல, அது சரிதான். அறியோனாமை கொள்கை இவ்வாறு கூறுவது சரிதான் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அவங்க இதுவரை சொல்றது சரியா தான் இருக்குது. நமக்கு ஒரு லிமிட்டடு மைண்டு தான் இருக்குது, சிந்தை இருக்குது. இதை தாண்டி போய் நம்ம இறைவன் அதிகமாக அறிய முடியாது என்று அவங்க சொல்கிறது சரிதான். ஆனால் நாம் வேதம் அதை தாண்டி நமக்கு சில காரியங்களை சொல்லுது. தேவன் தம்மை வெளிப்படுத்தினபடினால் மனிதனுடைய எல்லை வரையறையை தாண்டி உள்ளே வந்து தம்மை மனுவுரு கொண்டு வந்து இயேசு வெளிப்படுத்தினபடினால் நாம இப்போ அவரை அறிய முடிகிறது. வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம், நம்முடைய ரட்சிப்பில் ஆவியானவருடைய வெளிப்பாட்டினாலே அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த அறியோனாமை கொள்கையை பற்றி நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டியதாக என்ன சொல்லணும் தெரியுமா? மனிதனுக்கு இறைவனை பற்றிய உண்மையான அறிவு இல்லை. அத்தகைய அறிவை பெற்றுக்கொள்வதும் இயலாத காரியம். ஏனெனில் அவனுக்கு குறுகிய மூளையே உள்ளது. இதுதான் அவருள் இந்த அறியோனாமை கொள்கையினுடைய வாதம், அவங்க கருத்து. சரியா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதைத் தொடர்ந்து நம்ம அறிவிலி கொள்கையை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்த தலைப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் அந்த தலைப்பிலே அர்த்தம் இருக்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிங்கன்னா, கவனிச்சிங்கன்னா கற்றுக்கொள்ள முடியும். அறியோனாமை கொள்கைங்கிறது தேவன் அறிய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அறிவிலி கொள்கைங்கிறது அவங்க சொல்கிற கருத்து கொஞ்சம் வித்தியாசம். அதாவது மூடத்தனமான கருத்து, அதான் அறிவிலி, அறிவில்லை அப்படின்னு அர்த்தம். சரிதானா? இந்த அறிவிலி கொள்கையினர் என்ன சொல்கிறாங்க, இறைவன் என்றொருவரே இல்லையே, அப்படி இல்லாத ஒருவரை இருப்பதாக எண்ணி அவரை அறிய முற்படுவது அவசியமற்றது, அது மூடத்தனமானது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இவர்கள் தான் மூடர்கள் என்று வேதம் அழைக்குது. ஆனால் இவங்க மற்றவர்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் மூடத்தனமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி இந்த கொள்கையை பின்பற்றுகிறவர்கள் கூறுகிறார்கள். இறைவன் இறந்து விட்டார்னு இவங்க நம்புகிறாங்க. இறைவன் நம்ம சொன்னாலே அவர் இறப்பை, அதாவது சாவை கடந்தவர் என்று அர்த்தம். ஆனால் இவங்க சொல்கிறாங்க இறைவன் இறந்து விட்டார், அவர் ஒரு நாள் படைத்தார் ஒரு வல்லமையில், இப்போ இல்லை என்பது இவர்களுடைய நம்பிக்கை. இன்றைக்கும் உலகில் பல பகுதிகளில் இப்படி தான் நம்ம கேட்குறோம், கடவுள்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, அவர் இப்பொழுது இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி உலகின் பல பகுதிகளில் இந்த சத்தம் துணித்து கொண்டு தான் இருக்கிறது. கடவுள் இல்லை என்றும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, கடவுளுடைய கட்டுப்பாட்டை இந்த உலகு இழந்து விட்டது அப்படின்னு சொல்ல நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது தேவன் படைத்தார் இந்த உலகத்தை, ஆனால் இந்த உலகம் அவருடைய கட்டுப்பாட்டை மீறி போய் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று இவர்கள் நம்புகிறார்கள். இதுபோல நாத்திகர்கள் கடவுளை பற்றி அநேக கருத்துக்களை சொல்லுகிறத நீங்களும் நானும் கேட்டிருக்கிறோம். அவங்க சொல்கிற சில கருத்தை இப்பொழுது நாம் லேசாக சிந்தித்து கொண்டோமானால் நாம தேவனை பற்றி சரியான கருத்தை பெறுவதற்கு அது உதவியாக இருக்கும். முதலாவது காரியம், கடவுள் கற்பனையே என்று இந்த நாத்திகர்கள் கூறுகிறார்கள். கடவுள் என்பவர் கற்பனை வடிவம் ஐயா, இந்த உலகில் நாம் மனிதர்களாகிய நாம் பயத்தோடு சந்தேகத்தோடு நம்ம ஐயத்தோடு வாழ்கிறோம். அப்போ மனிதர்களாகிய நமக்கு இப்படி பயமும் சந்தேகமும் ஐயமும் இருக்கும்போது இவைகள் நீங்குவதற்காக கடவுள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை மனிதன் கற்பனையாய் படைத்து கொண்டான் என்று இவர்கள் சொல்கிறார்கள். தங்களுடைய பயத்தை போக்குவதற்காக, சந்தேகத்தை போக்குவதற்காக, இல்லை வாழ்வை குறித்து அவர்களுக்கு இருக்கிற ஐயத்தை போக்குவதற்காகத்தான்யா கடவுள்னு ஒரு பாத்திரத்தை கற்பனையாய் நம்ம படைத்து கொண்டோம், மற்றபடி ஒன்றும் என்று இவர்கள் சொல்கிறார்கள். இது நாத்திகர்களின் ஒரு கருத்து. ஆனால் ஒன்று புரியணும், சமய உணர்வு கற்பனை அல்ல. அதாவது தேவனை பற்றிய உணர்வு கற்பனையான விஷயம் அல்ல, அது உண்மையான அனுபவம். நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளையாக இருப்பீர்களானால் அதை நீங்கள் நன்றாக புரிந்திருப்பீங்க. தேவன் இருக்கிறார், அது கற்பனையான விஷயம் அல்ல. தேவன் ஒருத்தரை நம்ம கற்பனையாக படைக்க முடியாது, அது உண்மையான அனுபவங்கிறத நீங்கள் ஒத்துக்கொள்வீங்கன்னு நான் நம்புகிறேன். இதற்கு நம்ம எதிர்வாதம் கொடுக்கணும், அதாவது இறையல்ல எப்படி சொல்கிற கருத்துக்கு எதிர்வாதம் படிக்கிறது வழக்கம். இதற்கு எதிர்வாதமாய், இதற்கு மாற்று கருத்தாய் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், கடவுள் மனிதனுடைய கற்பனையில் படைக்கப்பட்டவர் அல்ல. ஏன்னா அவங்க சொன்னாங்க கடவுள் கற்பனையான வடிவம், மனிதன் படைத்த கற்பனை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எதிர்வாதம் நாம் என்ன கருத்து சொல்கிறோம், கடவுள் மனிதனுடைய கற்பனையில் படைக்கப்பட்டவர் அல்ல. ஏன்னா மனுஷன் கற்பனையில் இறைவனை படைத்திருந்தா அவன் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான தேவனை படைத்திருக்க மாட்டான். நாம் நம்முடைய தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஆராதிக்கிறோம் இல்லையா. மனிதன் தன்னுடைய கற்பனையில் இறைவனை படைத்திருந்தா இப்படி ஒரு பரிசுத்தமான தேவனை அவன் படைச்சிருக்க மாட்டான். ஏன்னா மனுஷன் பாவத்தில் வாழ தான் விரும்புகிறான், சரியா? எந்த மனிதனையும் எடுத்துக்கொள்ளுங்களேன், அவன் பாவத்தில் வாழவே விரும்புகிறான். நாம் வேதத்தில் பரிசுத்த தேவனை குறித்து தான் வாசிக்கிறோம். அப்போ பாவத்தை விரும்புகிற மனிதன் பரிசுத்தமான ஒரு தேவனை கற்பனையாக படைத்திருக்க இயலாது அப்படிங்கிறத நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் உண்மையாகவே இறைவனை கற்பனை வடிவில் படைத்திருப்பானால் எப்படி படைத்திருக்க வேண்டும், தான் விரும்புகிற பாவத்தை செய்கிற தேவனாகத்தான் இறைவனை படைத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லையே, நம்ம வேதத்தில் வாசித்து பார்க்குறோம், பரிசுத்த தேவனை குறித்து வாசித்து பார்க்குறோம், பரிசுத்தத்தை வலியுறுத்துகிற நம்முடைய சுபாவத்துக்கு எதிரான காரியத்தை போதிக்கிற ஒரு தேவனை தான் பார்க்குறோம் இல்லையா. ரெண்டாவது காரியம், சுயநலத்தின் உருவாக்கமே இறைவன் என்று அவர்கள் சொல்கிறார்கள், நாத்திகர்கள் சொல்கிறார்கள். சுயநலத்தின் உருவாக்கம், அதாவது பழங்காலத்தில் வாழ்ந்த ஆசாரியர்கள் அரசர்கள் இவர்கள் மக்களை கொஞ்சம் பயப்படுத்தி வாழ வைக்கணும், தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த சுய லாபத்திற்காக கடவுள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சமயத்தை உருவாக்கி அதன் மூலம் ஆடம்பர வாழ்க்கையை நடத்தினார்கள் என்று இந்த நாத்திகர்கள் கூறுகின்றனர். அப்போ அந்த சமயத்தை அப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க, தாங்கள் நன்றாக வாழ்வதற்காக மக்களை பொதுமக்களை பயப்படுத்தி அவங்கள தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைப்பதற்காக இந்த ஆசாரியர்களும் அரசர்களும் சேர்ந்து தாங்க இறைவனை உண்டாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இவங்க. தங்களுடைய வயிற்று பிழைப்பிற்காக மற்றவர்களை அடிபணியை வைப்பதற்காக சுயநலமாக இந்த இறைவன் என்கின்ற ஒன்றை உருவாக்கி கொண்டார்கள் என்பது இந்த வாதம். இப்போ இதற்கு மாற்று கருத்து, எதிர்வாதம் என்ன சொல்கிறது? அதாவது வயிற்று பிழைப்பிற்காக ஒருவேளை இறைவனை படைக்க வேண்டுமானால் இதைவிட வேறு லகுவான வழிகள் எத்தனையோ இருக்கின்றன. வயிற்று பிழைப்புக்கு இறைவனை படைத்து தான் அவங்க வாழணும்னு அவசியம் இல்லை, வேற வழியை உண்டாக்கலாம். மக்களை மயக்கி அடிமையாக வைப்பதற்கென்று மன்னரும் அவருடைய அலுவலரும் சமயத்தை பயன்படுத்தினர் என்று கூறுவது தவறு. அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இல்லாவிட்டால் வேறு வழிகளில் மக்களை ஏமாற்ற வழிகளை அவங்க பயன்படுத்தி கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டில் அவங்களால வைக்க முடியும். அப்படி இருக்கும்போது அவர்கள் கையில் அதிகாரம் இருக்கும்போது இப்படி ஒரு இறைவனை படைத்து அதனால தங்களுடைய சுய லாபத்துக்காக மக்களை கட்டுப்பாட்டில் வைக்க அவங்க செய்யணுங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். அது எதிர்வாதம், அப்படி இல்லைன்னு நாம் மறுத்து சொல்கிறோம். சரியா? தெய்வ வழிபாட்டில் காலகாலமாக குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த குறைபாடுகளை நீக்குவதற்காக அவ்வப்பொழுது சீர்திருத்தவாதிகள் எழும்பி போராடி பல போராட்டங்களை நிகழ்த்தி தான் மாற்றங்களை சீர்திருத்தங்களை சமய வரலாற்றில் செய்ததை நம்ம பார்க்க முடிகிறது. நீங்கள் சமய வரலாறு ரிலிஜியஸ் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி பலதரப்பட்ட சீர்திருத்தவாதிகள் ஆங்காங்கே தோன்றி உலகமெங்கிலும் அநேக மாற்றங்களை மதத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க, சமயத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக மக்களை ஏமாற்றும் சுயநலவாதிகளின் கற்பனை கருவி கடவுள் என்று சொல்வது தவறான கருத்தாகும். இதை நீங்க நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியம், துயரங்களின் அடைக்கலம். இறைவன் என்பவர் துயரங்களின் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று மூன்றாவது கருத்தை இந்த நாத்திகர்கள் சொல்கிறத பார்க்க முடிகிறது. மனிதன் உலகில் பலதரப்பட்ட துயரங்களை இன்னல்களை படுகிறான். வாழ்க்கை என்பதே போராட்டமானது. இந்த உலகம் முழுவதும் இன்னல் பாடுகள் நிரம்பிதான் இருக்குது. மனிதன் சிரிக்கிற நேரத்தை விட அழுகிற நேரமே அதிகமாயிருக்கிறது, கவலைப்படுகிற நேரமே அதிகமாயிருக்கிறது. அவன் வாழ்க்கையில் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் பலதரப்பட்ட பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவன் மக்களுடைய உதவியோடு அதை தீர்த்து கொள்கிறான். இப்போ ஒரு சின்ன பிள்ளை இருக்குன்னா தன்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு பெற்றோரின் உதவியை நாடுது. அதே பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து வருது, அது பெண் குழந்தையாக இருக்குன்னு வைங்களேன், கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆன பிறகு திருமணமான பிறகு கணவன் உதவியோடு தன்னுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்கிறது. பிறகு வயது முதிர்ந்தவர்களாய் ஆகும் பொழுது பிள்ளைகளின் உதவியோடு தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்கிறார்கள். இதுக்கும் மேலே சில பிரச்சனை வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அரசாங்க உதவியோடு சட்ட உதவியோடு தங்களுடைய துயரங்களை தீர்த்து கொள்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் தாண்டி கூட அநேக பிரச்சனைகள் மனிதனுடைய வாழ்வில் வருகிறது. தீராத நோய்கள், பலதரப்பட்ட கடன் பிரச்சனைகள், ஏன் உபத்திரப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், நிம்மதியற்றவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு தெரியாமலே அநேகர் கண்ணீரோடு வாழ்கிறார்கள் அல்லவா? ஸோ இப்படிப்பட்ட அவன் வாழ்விலே வருகிற அவன் எல்லையை தாண்டி வருகிற இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வை உண்டாக்குவதற்காகத்தான் ஒரு மகாபெரிய சக்தியாக இறைவனை மனிதன் உருவாக்கி வைத்திருக்கிறான் என்று இவர்கள் சொல்கிறார்கள். அதாவது தீமையிலிருந்து ரட்சிக்கக்கூடிய ஒரு மகாபெரிய சக்தியாக, எல்லாராலும் செய்ய முடியாத உதவியை செய்யக்கூடிய ஒரு வல்லமை படைத்த இறைவனை மனிதன் உருவாக்கி கொண்டான். அவ்வளவுதான், இறைவன் என்பவன் துயரங்களின் அடைக்கலமாக இருக்கிறானே ஒழிய வேறொன்றும் இல்லை, அப்படி ஒரு இறைவன் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துக்கு தான் இவங்க வருகிறாங்க. அப்போ இறைவனை கேடகமாக அடைக்கலமாக அவன் உருவாக்கி கொண்டு அந்த தேவனிடம் தன்னுடைய துயரங்களை போக்குவதற்காக வழிமுறைகளை காண முயற்சிக்கிறான் என்று இந்த கருத்து சொல்லுகிறது. உங்களுக்கு இது புரிந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இறைவன் வந்து துயரங்களின் அடைக்கலம் தான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இப்போ எதிர்வாதம் நான் சொல்ல விரும்புகிறேன். மனிதன் துன்ப காலத்தில் மட்டும் இறைவனை நினைக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. துன்ப காலத்தில் மட்டும்தான் மனிதன் இறைவனை தேடுகிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவன் தன்னுடைய வாழ்வில் வெற்றி வரும் பொழுதும் கூட இறைவனை நினைக்கிறான். இன்பமான வேளையிலே பாடி மகிழ்கிறான். அநேக நாடுகளிலே மகிழ்ச்சியான வேளையில் பலி செலுத்தி கொண்டாடுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படி துயரங்களையும் நடக்கலாம்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. அவனுக்கு நல்ல நிலைமை இருக்கும் பொழுதும் மகிழ்ச்சியான வேளையிலும் இன்பமான வேளையிலும் அவன் இறைவனை நினைக்கத்தான் செய்கிறான். ஆகவே துயரங்களின் அடைக்கலமே இறைவன் என்று சொல்வது தவறு. இப்படி அநேக விஞ்ஞான கருத்துக்களை, தத்துவ கருத்துக்களை இறைவன் இல்லை என்று சொல்கிறவர்கள் நம் முன் வைக்கிறார்கள். இப்படி இறைவன் இல்லை என்று அநேக விஞ்ஞான கருத்துக்கள், தத்துவ கருத்துக்கள் எல்லாம் இருந்தாலும் அதுக்காக இறைவன் இல்லாமல் போய்விடவில்லை. அதாவது இறைவன் இருக்கிறார், அதுதான் நீங்களும் நானும் நம்புகிற நம்பிக்கை. இப்போ விஞ்ஞானத்தில் ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், அது அப்படியே நிலைக்கிற ஒன்று அல்ல என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். விஞ்ஞானம் கூறுகிறதெல்லாம் இறுதி தீர்ப்பாக இருக்க முடியாது. ஏன்னா முதல்ல ஒரு கருத்தை விஞ்ஞானம் சொல்லும், பிறகு இன்னொரு புதிய கண்டுபிடிப்பு வந்துட்டுன்னு வைங்களேன், அப்போ முன்பு சொன்ன விஞ்ஞான கருத்து தவறானதாக மாறிவிடும். அதாவது அது தோற்று போய்விடும். பின்னால் கண்டுபிடித்த புதிய கண்டுபிடிப்பு தான் அது முக்கியமான கருத்தாக அடுத்து நிற்கும். ஸோ இப்படி தான் விஞ்ஞானம், அது அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் அப்படி தான் போய்கொண்டு இருக்கிறது, சரிதானா? அப்போ விஞ்ஞானம் சொல்கிறது என்பதற்காக இறைவன் இல்லை அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. இறைவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். இறைவன் இல்லை என்று இப்படிப்பட்ட அநேக வாதங்கள் கூறினாலும் உண்மையான தெய்வத்தை அறியாத இவர்கள் போலியான தெய்வ கொள்கையை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. அதாவது உங்களுக்கு உண்மையான தெய்வத்தை பற்றி தெரியலை, அதனால் என்ன ஆகுது, போலியாக ஒரு தெய்வ கொள்கையை உடையவர்களாக இன்று அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். இறைவன் இல்லை என்று அவர்கள் சொன்னாலும் போலியான தெய்வத்தை அவர்கள் வணங்குகின்றார்கள் என்பது உண்மை. நாம் சமய வளர்ச்சி என்றால் என்ன அப்படின் சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமானால், மனிதன் கடவுளை பற்றி நாளுக்கு நாள் பெறுகிற கருத்துக்களின் வளர்ச்சி தான் சமய வளர்ச்சி அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம். அதாவது மனிதன் கடவுளை பற்றி அப்படி நாளுக்கு நாள் நிறைய காரியங்களை கற்றுக்கிட்டே வருகிறான். அந்த கருத்துக்கள் அப்படி சேர்ந்து 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 சமயத்தில் முன்ன ஒரு வளர்ச்சியில் இல்லாட்ட முன்ன தெய்வத்தை ஒரு விதமாக வணங்கியவர்கள் பின்னாட்களில் வரலாற்றில் பார்க்கும்போது பின்னாட்களில் வேறு விதமாய் அந்த தெய்வத்தை வணங்கியிருக்கிறார்கள். புதிய கருத்துக்கள் அந்த சமயத்தில் புகுந்திருக்கிறது. ஏன்னா அவங்க கடவுளை பற்றி நாளுக்கு நாள் அவங்க பெற்றுக்கிட்ட புதிய புதிய கருத்துக்கள் சேர்ந்து சேர்ந்து ஒரு சமயம் வளர்ச்சியடைவதற்கு உதவியாக இருந்திருக்கிறது என்பது தான் பொதுவான கருத்து. அதில் குறிப்பாக இந்த கருத்துக்கள் கடவுளை பற்றிய உணர்வோடு இணைந்து வளர்கின்றதாய் இருக்கிறது. அதாவது இந்த கருத்துக்கள் இறைவனை பற்றிய வெறும் கருத்து மட்டும் இல்லை, இறைவனை பற்றிய உணர்வோடு இணைந்திருக்கிற ஒரு விஷயம். பக்தி என்பது, சமயம் என்பது, தெய்வ பக்தி என்று அழைக்கப்படுகிறது வெறும் வார்த்தை மட்டும் அல்ல, இறைவனோடு கொள்கின்ற உணர்வின் அடிப்படையில் இருக்கிறதாய் இருக்கிறது. இறைவனை பற்றிய உணர்வு, அவங்க எவ்விதமாக இறைவனை பற்றி உணர்கிறார்கள், அதன் அடிப்படையில் ஒரு சமயத்தின் வளர்ச்சி இருக்கிறது. நம்ம இதை மூன்று முதன்மையான விதங்களில் நம்ம சொல்ல முடியும். கடவுளை பற்றி அவர்கள் கொண்டிருக்கிற உணர்வு எப்படி இருக்குது தெரியுமா? முதலாவது கடவுளை பற்றிய உணர்வு என்னன்னா அனைத்திறை கொள்கை, பேன்தீசம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கடவுளை பற்றிய உணர்வு இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாமே இறைவன் அப்படிங்கிற உணர்வு இவங்களுக்கு இருக்குது. அதான் இது ஃபர்ஸ்ட் கருத்து. ரெண்டாவது கருத்து, அருள் வெளிப்பாட்டை ஏற்காத இறையுண்மை கொள்கை அப்படின்னு சொல்லி தீசம் என்று நம்ம சொல்கிறோம். இவங்க அருள் வெளிப்பாட்டை ஏற்க மாட்டாங்க, ஆனால் இறைவன் இருக்கிறாருன்னு ஏற்றுக்கொள்வாங்க. இவங்களுக்கு இருக்கிற கடவுளை பற்றிய உணர்வு இது, சரியா? மூணாவது காரியம் தீசம், அதாவது இயற்கை கடந்த கடவுள் உயிர் தொடர்பு கொள்கை. தமிழாக்கம் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் கருத்தை நான் சொல்லும்போது நீங்கள் புரிந்து கொள்வீங்க. இயற்கை கடந்த கடவுள் உயிர் தொடர்பு கொள்கை, தீசம் என்று அழைக்கிறோம். தீசம் இங்கிலீஷில். இப்போ இந்த மூன்று கடவுளை பற்றிய உணர்வுகளை நான் கொஞ்சம் சற்று விளக்கமாக சொல்லும்போது நீங்கள் நன்கு தேவனை பற்றிய ஒரு கருத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்திரை கொள்கை, பேந்தீசம், சரியா? அதாவது இவங்க சொல்கிற கருத்து என்னன்னா, இயல்பான யாவும், அதாவது இந்த உலகில் காணப்படும் எல்லாமே கடவுள் என்ற கருத்து தான் இந்த கொள்கை. எல்லாமே கடவுள் தாங்க, இந்த உலகில் இருக்கிற எல்லாமே கடவுள். நாம் பார்க்கிற அந்த இயற்கை கடவுளுடைய ஒரு பகுதி தான். இதையும் தாண்டி கடவுள் இருக்கிறார், ஆனால் இயற்கை கடவுளுடைய ஒரு பகுதி தான். இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்டதும் இனிமேல் கண்டுபிடிக்கப்பட இருக்கிறதுமான அனைத்தும் கடவுள் தான். அப்போ இவங்க நம்புகிற நம்பிக்கை என்ன தெரியுமா? எல்லாமே இறைவன். இதுதான் இவங்க கோட்பாடு, எல்லாமே இறைவன். ரெண்டாவது காரியம், இயற்கை சமயவாதம். அதை நம்ம பார்த்தோம். அருள் வெளிப்பாட்டை ஏற்காத இறையுண்மை கொள்கைன்னு நான் கொஞ்சம் விளக்கமாக அந்த தலைப்பை சொன்னேன். அதை இப்படியும் சொல்லலாம், இயற்கை சமயவாதம். இந்த சமயவாதம் என்ன சொல்லுது? அருள் வெளிப்பாட்டை இவங்க ஏற்க மாட்டாங்க. இந்த சமயவாதம் அருள் வெளிப்பாட்டை ஏற்காத ஒன்று. இறைவன் உண்டு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்வாங்க, ஆனால் இறைவனும் இயற்கையும் மனிதனும் தொடர்பு இல்லாதவர்கள். இறைவனுக்கும் இயற்கைக்கும் தொடர்பு இல்லை, கடவுளுக்கும் இயற்கைக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இல்லாமல் அவங்க தேவனுடைய வெளிப்பாடு இயற்கையில் மனிதனுக்கு நேராகலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க தேவ வெளிப்பாட்டை, அருள் வெளிப்பாட்டை மறுக்கிறவர்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவங்க சொல்கிற கருத்து கடவுளுக்கும் இயற்கைக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இல்லை, தேவனுடைய அருள் வெளிப்பாடு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்று இவர்கள் சொல்கிறத நாம் புரிந்து கொள்வோம். மூன்றாவது கருத்து, இறைமை கொள்கை. அவங்க நம்புகிற நம்பிக்கை என்ன தெரியுமா? கடவுள் எல்லாவற்றையும் கடந்தவராக இருந்தாலும் அவர் இந்த இயல் உலகத்தில், அதாவது இயற்கையாக உள்ள இந்த உலகத்தில் அவர் வியாபித்து இருக்கிறவர் என்று இந்த கொள்கை நம்புகிறது. அவர் இயற்கையை தாண்டினவர், ஆனால் இந்த இயற்கையான இந்த உலகத்திலும் அவர் வியாபித்து இருக்கிறார் என்பது இவர்களுடைய கருத்து. நாம் முந்தின இயற்கை சமயவாதத்தில் பார்த்தது போல இந்த வாதம் இல்லாமல் கடவுளுக்கும் இயற்கைக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று இந்த கொள்கை நம்புகிறது. ஆனால் முந்தின இயற்கை சமயவாதத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை, மனிதனுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இந்த கொள்கையினர் கூறுகிறாங்க, கடவுளுக்கும் இயற்கைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நாம் ஒன்றை இங்கே புரிந்து கொள்ளணும், தேவனை அறிய வேண்டுமா? அப்படி அறிய வேண்டுமாயின் இறைவன் என்கிற ஒருவர் இருக்கிறத முதலாவது நம்பணும். நீங்கள் இறைவன் இருக்கிறத நம்பாமல் இறைவனை எப்படி அறிய முற்பட முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இறைவன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நான் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு பார்க்க விரும்புகிறேன்னு முயற்சித்தான் அது சரியான ஒரு அணுகுமுறை அல்ல. நாத்திகர்கள் கடவுள் இல்லை அப்படின்னு கூறினாலும் பொதுவாக நம்ம பார்க்குறோம் உலகத்தில் கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறார் என்ற கருத்து எல்லா மனிதர்களுடைய உள்ளத்துக்குள்ளும் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எல்லா கலாச்சாரத்திலும் பார்க்குறோம், அவங்க ஒருவேளை காடுகளில் வாழ்ந்தாலும் சரி அங்கேயும் தங்களுக்கு மேலாக ஒரு சக்தி இருக்கிறத அவங்க நினைத்து தொழுகிறத பார்க்கிறோம். தொழுகின்ற முறைகள் வித்தியாசப்படுது, ஆனால் மனதில் ஒரு இறைவன் ஒருத்தர் இருக்கிறாருங்கிற எண்ணம் மட்டும் உலகமெங்கும் காணப்படுகிறத அதை படித்த கூட்டமாக இருக்கட்டும், படிக்காத கூட்டமாக இருக்கட்டும், காட்டுமாண்டிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க மனசில் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிற ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்கிறது. இதை நீங்களும் நானும் மறுக்கவே முடியாது. வேதாகமத்தில் கூட நம்ம பார்க்குறோம், பொதுவான வெளிப்படுத்துதல் மூலம் தேவன் மனிதருக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பித்துள்ளார் என்று நம்ம ரோமர் 1:19-20 உள்ள வசனங்களில் நம்ம பார்க்குறோம். ஸோ இது பேர் பொதுவான வெளிப்படுத்துதல், ஸோ காமன் ரிவிலேஷன். பொதுவாக வெளிப்படுத்தியிருக்கிறார் தேவன், உலகில் உள்ள அனைத்து மனிதருக்கும் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அப்ப தேவன் இருக்கிறார் என்று அவங்க மனசாட்சியிலே கூட அவங்க காண்பிக்கிறாங்க. அதை நம்ம பார்க்க முடியுது. ஆனா தேவன் தம்மை இவ்வளவு தூரம் வெளிப்படுத்தி இருந்தோம், அவர்கள் தங்கள் சிந்தைகளில் வீணராகி போனார்கள் என்று நம்ம இந்த ரோமர்களின் நிருபத்தில் முதலாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவங்க சிந்தையில வீணராகி போனதுனால தேவனை அறிய முடியாதவர்களாகி போயிட்டாங்க என்று நாம் தொடர்ந்து உள்ள வசனங்களில் அந்த அதிகாரத்தில் வாசித்து பார்க்க முடியும். அப்போ தேவன் வெளிப்படுத்தினது உண்மை, தேவன் இருக்கிறார் என்பதை மனிதன் உணர்ந்ததும் உண்மை. ஆனால் அதாவது அங்கே ஒன்று மிஸ் ஆகுது, ஒன்று அங்கே இல்லாமல் போய்விடுகிறது. என்னது தெரியுமா? தேவன் அறிய முடியாதவர்களாகி, அப்படி அறிய முடியாததுனால ஸ்தோத்தரிக்க முடியாதவர்களாகி போனாங்கன்னு சொல்லி வசனத்தில் வாசித்து பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதை உணர்கிற உணர்வு எல்லா மனிதருக்கும் இருக்கத்தான் செய்து. அதைத்தான் நான் சற்று முன்னர் சொல்லி கொண்டிருந்தேன். காட்டுமிராண்டியாக இருந்தால் கூட, அவன் காடுகளில் வாழ்ந்தால் கூட, இறைவன் ஒருத்தர் இருக்கிறார்னு தான் நம்புகிறான். ஏன்னா தேவன் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார், இயற்கையிலேயே வெளிப்படுத்தியிருக்கிறார். சூரியனை பார்க்கும் பொழுது, இல்லை கடலை பாருங்க, ஆச்சரியமாக எவ்வளவு ஆச்சரியமாய் ஒவ்வொன்றிலும் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார் பாருங்களேன். அதை நம்ம அநேக வேளைகளில் எல்லா மனிதரும் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பெரிய சக்தி இருக்கத்தான் செய்யணும். அநேக சயின்டிஸ்ட் கூட அப்படி தான் சொல்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிட்டோம்னா இதையும் தாண்டி ஒரு வல்லமை இருக்கத்தான் செய்கிறது என்று அறிவியல் அறிஞர்களும் சொல்லத்தான் செய்கிறார்கள். ஆனால் சொன்னாலும் அவங்களுக்கு என்ன குறை தெரியுமா? தேவனை அறிய முடியாதவர்களாகி போயிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. தேவன் இருக்கிறார்னு தெரியும், தேவனை தெரிவது வேற, அறிவது வேற. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறாங்க. தேவனை பற்றி அவர்களுக்கு தெரியும், இயேசுவை பற்றி அநேகருக்கு தெரியும். ஆனால் அவர் யார், எப்படிப்பட்டவர்னு அவங்க அறிய முடியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர் எனக்காக என்ன செய்தார், இந்த அகில உலகத்திற்கும் அவர் என்ன செய்து முடித்தார், இனி அவர் என்ன செய்ய போகிறார் என்றெல்லாம் அறியாத இடத்துல மனுக்குளம் இருக்கிறது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார் வேதத்தின் வழியாக, அநேக சூழ்நிலையின் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நீங்கள் அதை அறிந்திருக்கிறீங்க, இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறார், பிதாவாகி தேவன் பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று நீங்கள் ஒருவேளை உணர்ந்திருக்கிறீங்க. ஆனால் அறிந்திருக்கிறீங்களா? இறையியல் அதைத்தான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறது. தேவனை நீங்கள் அறிந்தவர்களாய் வாழ வேண்டும். அவர் வெளிப்படுத்தின அந்த வெளிப்படுத்துதல் மூலமாக உங்கள் சிந்தைகளில் நீங்கள் வீணராகி போகாமல் தேவனை அறிந்தவர்களாய் வாழ இந்த இறையியல் உங்களுக்கு உதவப் போகிறது. சரி, பொதுவாக இறைவன் இருப்பதை மூன்று வகைகளில் நாம் அறிந்து கொள்ளலாம். நான் இப்பொழுது ஒரு மூன்று வகைகளை சொல்ல இருக்கிறேன். இந்த மூன்று வகைகளும் வேதம் சொல்கிற காரியம் அல்ல, அறிவியல் கருத்துக்கள். பகுத்தறிவின் மூலம் மெய்ப்பித்து காட்டும்படி விவாத முறையில் கூறப்படுகிற கருத்துக்கள். அதாவது பகுத்தறிவுக்கு இது உகந்ததாக இருக்கும், சொல்வதற்கு உண்மை என்று சொல்லும் அளவிற்கு இந்த விவாதங்கள் கருத்துக்கள் இருக்கும். அது மூலமாக கடவுள் உண்டுன்னு நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க. ஆனால் இந்த கருத்துக்கள் எல்லாம் உண்மையை நிரூபிக்கக்கூடிய வாதங்கள் அன்று. நான் இப்போ சொல்ல போகிற மூன்று கருத்துக்களும் உண்மையை நிரூபிக்க பிரயாசப்படுது, ஆனால் உண்மையை நிரூபிக்க அதால் கூடாது. மாறாக ஒன்று சொல்லலாம், இது உண்மையை நோக்கி உங்கள் சிந்தனையை திருப்பவல்ல ஏதுக்கள் உடையது அப்படின்னு நான் சொல்ல முடியும். அதாவது தேவன் இருக்கிறார் என்ற உண்மையை நோக்கி உங்கள் சிந்தனையை இந்த கருத்துக்கள் வேண்டுமானால் திருப்பும், ஆனால் இந்த வாதங்களால் நிரூபிக்க முடியாது. நிரூபிக்கக்கூடியது ஒன்று இருக்கிறது, அது கடைசியில் நான் சொல்ல இருக்கிறேன். ஸோ அறிவியல் வாதங்களின் விடைகள், இறைவன் இருக்கிறாரா, கடவுள் உண்டா என்ற கேள்விக்கு அறிவியல் வாதங்கள் சொல்கிற மூன்று விடைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அநேக கருத்துக்கள் இருக்கின்றன, ஆனால் நமக்கு இது போதுமானதுன்னு நான் நம்புகிறேன். முதலாவது காரியம், மெய்ப்பொருள் மூல ஆய்வுவாதம். முதலாவது ஆய்வுவாதம் என்னவென்றால், மெய்ப்பொருள் மூல ஆய்வுவாதம். ஆன்டாலஜிக்கல் ஆர்கியூமெண்ட் என்று இது அழைக்கப்படுகிறது. இது என்ன சொல்கிறது என்றால், சம்பூரணம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நீ எவ்வளவு தூரம் உன்னால் நினைக்கக்கூடுமோ அவ்வளவு தூரம் நினைத்துக்கொள், அதுவே கடவுள். இதுதான் அந்த வாதம். அப்போ சம்பூரணம்னா அது கடவுள். நீ நினைச்சு பாரு, எவ்வளவு தூரம் சம்பூரணமா ஒருத்தர் இருக்கிறார்னு நீ நினைச்சு பாரு, அவ்வளவு தூரம் சம்பூரணமானவர் இறைவன். அப்ப கடவுள் ஒருவர் இருக்கின்றார் என்ற உள்ளுணர்வு இயற்கையாகவே மனிதனுக்கு இருப்பதனால அவர் உண்மையிலேயே இருக்க வேண்டும் என்று இந்த கொள்கை நம்புகிறது. எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரு உள்ளுணர்வு சொல்லுது, நம்மை விட ஒரு பெரிய சக்தி தேவன் இறைவன் இருக்கிறாரு என்று அந்த உள்ளுணர்வு சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறது. நாம் வரலாற்றில் பார்க்கிறது போல துவக்க காலத்திலிருந்து இன்று வரை தேவனை இறைவனை மக்கள் பலதரப்பட்ட விதங்களில் வழிபட்டு வந்திருக்கிறத நாம் வாசித்து பார்க்கிறோம். அப்போ தேவன் ஒருத்தர் இருக்கிறார், சம்பூரணம் அதுதான் இறைவன் என்று இது நம்புகிறது. இந்த கொள்கை பிரபல ஞானிகளால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அன்செல்ம் என்ற ஒரு விஞ்ஞானி இந்த கொள்கையை சிறப்பான முறையில் விளக்கியிருக்கிறாரு. கடவுளை காட்டிலும் சம்பூரணர் எவரையும் மனிதன் எண்ணி பார்க்க இயலாது. ஆகவே கடவுள் என்ற பூரணர் ஒருவர் உண்டு என்று நம்ப வேண்டியதாய் இருக்கிறது என்று இந்த அன்செல்ம் என்ற இந்த ஞானி சொல்கிறார். அப்போ கடவுளை காட்டிலும் வேற சம்பூரணர் ஒருத்தர் இந்த உலகில் இல்லவே இல்லை, அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த விஞ்ஞானி கூறுகிறார். அப்போ ஒருவன் தன்னை மிஞ்சிய ஒரு கருத்தை, தன்னை மிஞ்சிய ஒரு ஆற்றலின் தூண்டுதலின்றி சிந்திக்க இயலாது. அதாவது ஒரு மனுஷன் ஒரு கருத்தை யோசிக்கணும் அப்படின்னா தன்னை மிஞ்சிய ஒரு ஆற்றல் அவனை தூண்டணும், அப்போ தான் அவன் அதை அவ்விதமாக சிந்திக்க முடியும் இல்லையா. ஆக சம்பூரணர் என்ற கருத்து அந்த சம்பூரணமாய் இருக்கிற தேவன் இருப்பதினால் அது மனிதனுடைய சிந்தனையில் தோன்றியிருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மெய்ப்பொருள் மூல ஆய்வுவாதம் கருதுகிறது. இதுதாங்க மெய்ப்பொருள் மூல ஆய்வுவாதம். அப்போ சம்பூரணமாக இவர் தேவன் இருக்கிறாரு, அவர் இருக்க போய் தான் மனுஷன் உள்ளத்தில் அந்த எண்ணம் தோன்றுது. மனிதனுடைய உள்ளத்தில் அப்படி தோன்றினதுனால அவன் தேவனை நம்புகிறான், இல்லாட்டி தேவன் அப்படி இருக்கிறார்னு அவன் எதிர்பார்த்து காத்திருக்கிறான். அப்போ இதுதான் மெய்ப்பொருள் மூல ஆய்வுவாதம் என்ற கருத்து. ரெண்டாவது இயல் உலகு படைப்பு கோட்பாட்டு வாதம், காஸ்மாலஜிக்கல் ஆர்கியூமெண்ட். இயல் உலகு படைப்பு கோட்பாடு, அதாவது இந்த உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, இந்த உலகில் உள்ளவைகள் எல்லாம் தானாக உற்பத்தியானவை அல்ல. அதாவது எல்லாமே தானா உண்டாகி விடலை, மட்டுமல்ல அவைகள் தானாகவே இயங்கிவிடவில்லை, ஏதோ ஒரு சக்தி இருந்து இயக்கி கொண்டிருக்கிறது. எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும், ஒரு துவக்கம் இருக்க வேண்டும். அந்த துவக்கத்துக்கு பேர் தான் இயக்கும் பொருள், இல்லாவிட்டா இறைவன். அதாவது எல்லாமே தானாய் உண்டாகவில்லை, அதை இயக்குகிற ஒரு சக்தி இருக்கிறது. இந்த உலகில் உள்ள அனைத்திற்கும் துவக்கம் இருக்குது, அந்த துவக்கத்துக்கு காரணமாக இருக்கிறவர் இறைவன். இந்த உலகமும் இதில் உள்ள அனைத்தும் உருவாக காரணராய் இருப்பதே இறைவன் என்று இந்த வாதம் சொல்கிறது. சரி, அடுத்து இயல் திட்டவாதத்துக்கு நாம் வருவோம். டெலியாலஜிக்கல் ஆர்கியூமெண்ட் என்று இதை நாம் அழைக்கிறோம். இயல் திட்டவாதம், இயற்கையாகவே ஒரு திட்டத்தோடு இந்த உலகு செயல்படுகிறது என்பது தான் இதனுடைய கருத்து. இந்த உலகம் இல்லட்ட அந்த உலகில் உள்ள எதுவுமே நோக்கமின்றி செய்யப்படவில்லை, ஒரு இறுதி விளைவை நோக்கித்தான் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு நோக்கத்தோடு இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ இந்த உலகத்தை குறித்து, உலகில் உள்ள அனைத்து காரியங்களை குறித்து ஒரு தெய்வீக முன் நோக்கம் இருக்கிறது, முன் நடத்துதல் இருக்கிறது. இது எல்லா நிகழ்வுகளிலும் இருக்கிறது. இதுதான் இயற்கையிலேயே உள்ள ஒழுங்கு. மட்டுமல்ல இது ஞானமுள்ள ஒருவரால் திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்பதையும் நாம் அறிய முடிகிறது. அவர்தான் இறைவன், அவர்தான் நோக்கம், ஒழுங்கு போன்றவற்றின் அடிப்படையில் இந்த உலகை அமைத்துள்ளார் என்று இந்த இயல்திட்டவாத கருத்துக்கள் கூறுகிறது. அப்போ ஒரு நோக்கத்தோட, ஒரு திட்டத்தோட உருவாக்கி இந்த உலகத்தை, ஒரு நோக்கத்தை நோக்கி முன்னோக்கி போகிறதற்கு ஒரு முன் நடத்துதலை கொடுக்கிறவர் இறைவன் என்று இந்த இயல் திட்டவாதம் சொல்லுது. இது மாதிரி நிறைய வாதங்களை நான் கூற முடியும். அநேக புத்தகங்கள்லிருந்து, அதாவது ரெண்டு விதங்களில் நம்ம பார்த்தோம், கொஞ்சம் முன்ன பார்த்தோம், அறியோணாமை கொள்கை, அறிவிலி கொள்கை, தேவன் இல்லைன்னு சொல்கிறதற்கு இப்படிப்பட்ட கொள்கைகள். இன்னும் கடவுளுங்கிறது ஒரு கற்பனை, துயரங்களின் அடைக்கலம், சுயநலத்தின் உருவாக்கம், இதெல்லாம் இறைவன் இல்லை என்று சொல்லப்படுவதற்கு நேராய் உள்ள கருத்துக்கள். ஆனால் இப்போ ஒரு மூணு கருத்து சொன்னேன் பாருங்க. இந்த மூணும் தேவன் உண்டு அப்படின்னு சொல்லி உலக அளவில் ஞானிகள் நம்புகிற நம்பிக்கை, இறைவன் உண்டுன்னு சொல்கிற வாதங்கள். அப்போ ரெண்டு பக்கத்தில் உள்ள கருத்துக்களையும் பார்த்தோம். இறைவன் இல்லை என்று சொல்கிற வாதம் கொஞ்ச காரியங்கள், இறைவன் உண்டு என்று நம்பி அவர்கள் கொடுக்கிற வாதங்கள் கருத்துக்களை மூன்று தலைப்பின் கீழே பார்த்தோம். இது நமக்கு போதுமானவைகள்னு நான் நம்புகிறேன். ஆனாலும் நம்ம தெய்வ பிள்ளைகள், வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகள், தேவனை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி வேதம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். நாம் தேவனை எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும், தேவனை அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்து, ஒரு கூட்டத்தார் அறிய முடியாதுன்னு சொன்ன கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம். ஒரு கூட்டம் அறிய முடியும்னு சொன்ன கருத்துக்களையும் பார்த்துட்டு, இப்போ நம்ம வேதத்தின் அடிப்படையில் தேவனை அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி வேதம் என்ன சொல்கிறதுன்னு கொஞ்சம் சிந்தித்து நாம் நிறைவுக்கு வரப்போகிறோம். இறையியல் பாடத்தில் நம்ம கற்றுக்கொண்டது போல தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாகவே தன்னை வெளிப்படுத்தி உள்ளார். நம்ம இறையியலில் கற்றுக்கொள்வது அதுதான். தேவன் வேதத்தில் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. வேதத்தில் எவ்வளவு தூரம் தம்மை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவு தூரம் நம்ம தேவனை என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். நம்ம அதை தாண்டி அறிய முற்பட முடியாது, அறியவும் கூடாது. அப்படி அறிய முற்படும் பொழுது தான் அநேக பிள்ளைகள் உபதேசத்தில் வருது. மட்டுமல்ல, நமக்கு இவ்வளோ போதும்னு தேவன் நினைத்து தான் இவ்வளவு தூரம் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவர் நினைச்சா இதையும் தாண்டி நமக்கு என்ன செய்யலாம், வெளிப்படுத்த முடியும். ஆனால் நமக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் அவர் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம வேதத்திலிருந்து கண்டுகொள்ள முடியும். அப்போ அவரை அறிந்து கொள்ள அறிவியல் ரீதியான வாதங்கள் நமக்கு உதவி செய்ய இயலாது. நமக்கு வேதம்தான் உதவி செய்ய முடியும். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த வாதங்கள் நமக்கு எடுத்து சொன்னாலும் கூட, அந்த தேவன் யார் என்பதை இந்த வாதங்கள், அதாவது அறிவியல் வாதங்கள் நமக்கு விளக்க முடியாது, விளக்கவில்லை. ஒரு இறைவன் உண்டு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த தேவன் யார் என்று வேதமே நமக்கு சொல்லித்தருகிறது. நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது நாமே தேவனை பற்றி நாமாகவே அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி யோபு 11:7, 1 தீமோத்தேயு 6:15-16, யோவான் 4:24, ஏசாயா 40:28 போன்ற வசனங்களில் நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் தேவனை அறிய முடியாதவர்களாக இருக்கின்றனர் என்று இந்த வசனங்கள் சொல்கின்றது. அதேபோல் ரோமர் 1:21-23, எபேசியர் 4:18 மானிட சிந்தைக்கும் தேவ சிந்தைக்கும் இடையே மிகப்பெரிய பிளவு உள்ளது அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் கூறுகிறதோடு, ஏசாயா 55:8-11 உள்ள வசனங்களில் பார்க்கிறோம். அப்போ தேவன் தன்னை பற்றி வெளிப்படுத்தாவிட்டால் நம்மால் அவரை அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை. அவர் தம்மை பற்றி வெளிப்படுத்தணும். ஆனால் உலகம் என்ன நினைக்குது அப்படின்னா, தேவனை தம்முடைய சுய ஞானத்தினால கண்டுபிடிக்கணும்னு சொல்லி முயற்சி எடுக்குது. பல விதங்களில் அவங்களா ஒரு கற்பனையோடு தேடுகிறார்கள். இறைவன் இப்படி இருப்பார், அப்படி இருப்பார், ஒளியாக இருக்கிறாரு, இருளில் இருக்கிறாரு, இல்லாட்டா தண்ணியில் இருக்கார், அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், தூணில் இருக்கார், துரும்பில் இருக்கார், இப்படி பல ஒரு விதங்களில் இவர்களாய் வெளிப்படுத்தாத ஒரு தேவனை கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கிறார். ஆனா நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், தம்மை வெளிப்படுத்திய ஒரு தேவன் இருக்கிறார். என்னை தேடுகையில் நீங்க கண்டடைவீர்கள் என்று தான் அவர் சொல்லுகிறார். அப்ப அவர் தன்னை பற்றி வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்ப அதனால நம்மால் அவரை அறிந்து கொள்ள முடியும். தேவன் தம்முடைய வார்த்தையின் வழியாக தம்மை வெளிப்படுத்த அவர் சித்தம் கொண்டுள்ளார். அவ்வாறு வெளிப்படுத்த அவர் சித்தம் கொண்டபடினால்தான் அவர் வேதத்தில் தம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு எழுதியும் வைத்திருக்கிறார். அந்த வேதத்தை நம்ம வாசிக்கணும், தியானிக்கணும், ஆராயணும். அதை குறித்தெல்லாம் நம்ம வருகிற வகுப்புகளிலே படிக்க இருக்கிறோம். வேதத்தை வாசித்து தியானித்து ஆராய்வதின் மூலமாக நாம் மெய்யான அந்த தேவனை அறிந்து கொள்ள முடியும். பெர்காஃப் என்பவர் என்ன சொல்கிறார் என்றால், கடவுள் தன்னை எந்த அளவுக்கு வெளிப்படுத்தி உள்ளாரோ அந்த அளவுக்கு மட்டுமே அவரை அறிந்து கொள்ள முடியும் என்று கூறியுள்ளார். பார்த் என்பவர் எப்படி சொல்றார் அப்படின்னா, கடவுள் தாமே தம்மை மனிதனிடத்தில் வெளிப்படுத்தும் போது மட்டுமே அவரை அவனால் அறிந்து கொள்ள முடியும் என்கின்றார். அப்ப கடவுள் தாமே வரணும், முன்வரணும், அவரே முன்வரணும், முன் வந்து மனிதனிடத்துல தன்னை வெளிப்படுத்தும் போது மட்டும்தான் அவனால தேவனை கண்டுகொள்ள முடியும். அப்ப இதெல்லாம் நடந்திருக்கு வேதத்துல, சரிதானா? அவரே மனுவர் கொண்டு வந்தாரு, அவரே தம்மை வெளிப்படுத்தினாரு, வேதத்தை கொடுத்தாரு, நம்மால அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆக நாம் அவருடைய வேதத்திலிருந்து தேவனை அறிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த கேள்விக்கு பதில் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். தேவனை நம்மால் அறிந்து கொள்ள முடியுமா? முடியும். இறைவனை அறிந்து கொள்ள முடியுமா? அறிந்து கொள்ள முடியும். தேவனை காண முடியுமா? காண முடியும். அவரை நம்மால் உணர முடியும். அவர் சொல்கிறதை கேட்க முடியும். அவர் சொல்கிறதை கேட்டு இந்த உலகில் வாழவும் முடியும். அவருக்காக வாழ்ந்து அவருடைய சித்தம் செய்கிற ஒரு இடத்துல நீங்களும் நானும் கூட இந்த உலகில் இருக்க முடியும். அப்படி வாழும்போது அவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து அவர் விரும்புகிற இடத்துல நம்மை வைத்து இந்த உலகில் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்க செய்கிறார். அதோடு மறுமையிலே அவரோடு கோடான கோடி ஆண்டுகள் இருக்கும் வண்ணமாய் நம்மை வைத்து ஆசீர்வதிக்கிறார். இந்த மாபெரும் பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க கர்த்தர் அருள் புரிவாராக. இந்த இறையியல் பாடங்கள் தொடர்ந்து உங்களை விசுவாச வாழ்விலும் தேவனை பற்றி அறிகிற அறிவிலும் வளர்க்க நிச்சயமாய் உதவி செய்ய போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
அன்பானவர்களே, நீங்கள் கற்றுக்கொண்ட இப்பாடத்தை மீண்டும் நினைவிற்கு கொண்டு வரவும் இறுதியில் நீங்கள் எழுதவிருக்கும் தேர்வுக்கு ஆயத்தப்படவும் சில கேள்விகளை பாடக்குறிப்புகளோடு தருகிறோம். கேள்விகளுக்கான பதில்களை நன்கு கற்றுக்கொண்டு தேர்வுக்கு ஆயத்தப்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.